இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24 திகதி, தமிழுக்கு பெராபாவ வருடம் சித்திரை மாதம் 11 திகதி, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 ஆண்டு ஜில் ஹைதா மாதம் 6 நாள் ஆகும். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியையும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தில் இருந்து 2 குறளினை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஒழுக்கம் உடைமை என்று கூறியவர் பிறவர்த்தாருக்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கவனிக்கத்தக்கது. அகதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று துறவரத்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இந்த அதிகாரத்தில் கண்டிக்கிறார். துறவியர் மிக உயர்ந்த புறத்தோற்றம் காட்டுவர். தம் நெஞ்சம் குற்றமென அறிந்த ஒன்றில் ஈடுபடுவாராகில் துறவியரின் வான்போல் உயர்ந்த தவ வேட தோற்றம் என்ன பயனை செய்யும்? வேடத்தால் ஒரு பயனம் இல்லை என்பதாம் இந்த குறளின் பொருள். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின். கூந்தலின் உள்ளே ஈரும் பயனும் நிறைந்திருக்க அதை ஒய்யார கொண்டையிட்டு என்ன பயன்? உள்ளாடை அழுக்கேற்றி இருக்க வெளியே பகட்டாக இருந்து என்ன பயன்? துறவிக்கு உரிய துவராடை சடைமுடி முதலியனவற்றை மேற்கொண்டு என்ன பயன்? உள்ளத்தில் துறவு உணர்ச்சி இல்லையானால் துறவு வாழ்க்கை சமுதாயத்தால் மதித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. இல்லறத்தானுக்கு எப்படி சமுதாய கடமை இருக்கிறதோ அப்படி துறவிக்கும் உண்டு. துறவி தன் ஒழுக்கத்தால் தவத்தால் சமுதாயத்துக்கு அறநறியை காட்ட வேண்டியவன். தன் சுகம் தன்னலம் என்பவற்றை அடியோடு மறுத்து வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் அதற்கும் அர்த்தம் இருக்கிறது என்று நூற்றுக்கணக்கான மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியவன். அவனது வாழ்க்கையில் பலர் வந்து பணிவதென்ன, பள்ளக்கில் போவதென்ன, தத்துவ விசாரங்கள் என்ன, தர்மா உபதேசங்கள் என்ன, சீடர்கள் கூட்டம், செல்வர் கூட்டம், அவன் மறைவில் தவத்தில் நாட்டமன்றி தன் விருப்பப்படியெல்லாம் புலன் அனுபவத்தில் ஈடுபட்டால் துறவு கோலத்தால் மற்றவரை ஏமாற்றுவது அல்லாமல் வேறு என்ன? அவன் தன் மனம் அறிந்தே பொருந்தாத ஒழுக்கத்தில் ஈடுபடுகிறான். என்ன நெஞ்சழுத்தம் அவனுக்கு! பலரறிய துவராடையை துறந்து இல்லறத்திற்கு திரும்ப வேண்டியவன் அவன். துறவு வாழ்க்கையில் இருந்து யாருக்கு வழிகாட்டப் போகிறான்? வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்படின். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 2 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வான்வழியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிறாய். உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. பேசாமல் இந்த வேலைகளை விவசாயி ஒருவரிடம் ஒப்படைத்து விடுகிறாய்வா என்றான். கடவுளுடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரம் கொடுத்து விட்டு போய்விட்டார். விவசாயி மகிழ்ச்சியில் மிதந்தான். அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய்யென்றான் பெய்தது. நிறுத்த சொன்ன போது மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான். மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசையில் என வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதித்து திறந்து பார்த்து அதிர்ந்து போய்விட்டான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச்சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியம் இல்லை. மீண்டும் கோபத்துடன் கடவுளை அழைத்தான். மழை, வெயில், காற்று எல்லாவற்றையுமே சரியான விகிதங்களில் தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கடவுளிடம் கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலாவக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். வேண்டாம் ஐயா, உன் மழையும் காற்றும் நீயே வைத்துக் கொள்ளென்று கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்து விட்டான் விவசாயி. ஆம் அன்பு நேயர்களே, பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால் தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத பண்டம் போன்றது. எதிர்பாராத திருப்பங்கள் தான் நம் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்றுகின்றன. நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தலைவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மழலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க குருபரன் ஸ்வீட்டா தம்பதியினரின் மகளான துவாரகா குருபரனின் பதிவொன்று.
அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன். மகனே துரைசாமி, எங்கதான் உங்க அப்பன் கல்லு கதை போயிருப்பான்னு கையோத கூத்திவாதா. வீட்டு இடிக்கிறாக, விரைப்பாக நிக்கிறாக, ஓத்த பிரிக்கிறாக, ஓதி போய் கூத்தியாதா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூதலிக்க சித்த வாங்கி வந்தியலா. சித்தருமே நசுக்கத்தான் ஜியப்பேரி வந்திகளா, அரைச்சந்த வீதிக்க ஆதர் வாங்கி வந்தியலா. வெள்ளாத்த காம்பில் விசம்பதிய கனா கந்தேன், ஓதையெல்லாம் இரத்தம் ஓதி வர கனா கந்தேன், காத்து கருப்பாச்சே கண்ட கனா பளிச்சிருச்சு, எல்லா செடி மேல இதே வந்து விழுந்துருச்சு. முள்ளதக்க போயிருக்கும் மூத்தவனை காணலையே, ஏழாவது பதிக்க போனா இளையவளும் காணலையே. ஒத்தையில நான் இருந்து உழைக்க அரிசி போத இல, வாய்ப்பூத்து போதவனா வாசல் பதி நிக்கிறாக. எத்தி உதைச்சாலே இடிந்து விழும் சுவருக்கு கதப்பாறே இது கையா கவர்மெண்ட் ஆளு கலே. நான் பத்த பாது நாய் பதுமா பே பதுமா, கதையும் தயிர் பதுமா காஞ்சிபுரம் தரி பதுமா. முன்சுவர எழுப்பத்தான் மூக்குத்தி அதக வைத்தேன், பித்தள குதம் வைத்து பின்சுவர கத்தி வைத்தேன். கதவு மரம் வாங்க காசு இல்லை ராசாவே, கோணி கதவு செய்து கோத்தைக்கு மாத்தி வைச்சேன். சித்து புதிச்சு சித்தால வேலை செய்து ஓத்த கூரைக்கு ஒரு பகுதி ஓது வைச்சேன். கூது கலைச்சாக்க குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்க எங்களுக்கு ஏது இடம். ஐய எசமானே ஐஞ்சு விரல் மோதிரமே, பாதகத்தை சொத்து பத்து பாரமையா கந்திரந்து, தண்ணி பிடிக்க தகர கூதம் ஒன்னு இருக்கு, வீத்தவித வயசான விளக்குமாறு ஒன்னிருக்கு. பத்து வச்ச பாத்திரங்கள் தந்திருக்கு. எம் புருஷன் திங்கு மட்டும் எவர் செல்வர் தத்திருக்கு. போங்கையோ போயிடுங்க, புண்ணியமாய் போகட்டும். ஏவத்து நாய்க்குத்தி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏழை சொல்லு அம்பலத்தில் ஏறாது. அருகும் புல் புத்தி சொல்லி அருவாதான் கேட்காது. இடிங்க ஐயா இடிங்க, இத்த வீடுதான் இடிங்க. கூற பிரிச்செறிங்க, கொதியெல்லாம் அறுத்தறிங்க. கண்ணாதி கதைக்குள்ள காத்தானே புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்குதுங்க. கடைசியில ஒன்னு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறீங்க. சிகரத்து பொறிப்பவரே செவிசாச்சு கேளுமையா. கொல்லையில என் மகள் தான் மல்லியப்பூ நத்திருக்க. நீர் குதிச்சு கொதியப்ப வேர் புதிச்சு நின்றுருக்கு. பொத்தி வளர்த்த கொதி பூப்பூக்கு முன்னால கத்தி எறியாதிக கதப்பாறை வீசாதிக. ஆசையில வச்ச கொதி அசங்காம இருக்கட்டும். அவள் வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டும். நஞ்சி தாத்தா வைரமுத்து, நஞ்சி அன்புதன் துவாரக குருபரன்.
அடுத்ததாக ஜதூர்ஷனாவின் பதிவொன்று. சுகந்தன் அனுஷா தம்பதியினரின் மகளான ஜதூர்ஷனாவின் பதிவினை கேட்டு மகளுங்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன்தான் நம் மீசை கவிஞன் பாரதி. தமிழ், தமிழர் நலம், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதையால் உறக்க கத்தியவன்தான் நம் தேசிய கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பரணில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பொன்னுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவரும் இவர்தான். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய நம் முண்டாசு கவிஞன் பாரதியார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் ஆற்றிய பணி தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க 1905 முதல் அரசியலில் ஆர்வம் காட்டினார் மகாகவி பாரதியார். அதன் பிறகு கப்பல் ஓட்டிய தமிழன் சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அதன் பிறகு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிஷ்ய நிவேதிகா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். 1907 இந்தியா எனும் பார ஏட்டையும் பாலா பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் பாரதியார். இந்தியா விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபட துவங்கினார். தாம் ஆசிரியராக இருந்த இந்தியா எனும் பத்திரிகையை விடுதலைக்காக பயன்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டுத்தீயாய் பரவி தமிழர்களை வீறுகோள் செய்தது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவாறு சேருவி என்று நெருப்புக்கணலாய் கொந்தளித்தார் மகாகவி பாரதியார். வாழ்க மகாகவி பாரதியின் நாமம் இப்பூமி உள்ளவரை. நன்றி.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதே போன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டிரைன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஆக்லாந்து.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் திருமதி லலிதா மகாதேவா அவர்கள் படித்ததில் பிடித்தது என்று தனது பதிவினை தந்திருக்கின்றார். கேட்டு மகிழுங்கள்.
திரு கண்ணதாசன் அவர்களின் நெஞ்சுக்கு நிம்மதி என்ற புத்தகத்தில் இருந்து சில வசனங்கள். தகராறு இல்லாத குடும்பம் இல்லை, வீட்டுக்கு வீடு பாசற்படி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்ற கவலை இருந்தால், அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறதே என்ற கவலை. ஏழைக்கு தொப்பை நிறைப்பது கவலை என்றால், பணக்காரருக்கு தொப்பை குறைப்பது கவலை. காதலித்து கல்யாணம் செய்தவரும் கட்டிலை பிரித்து போட்டதுண்டு. பெற்றோர் நிச்சயித்த திருமணத்திலும் பேரன்பு பெருக்கெடுப்பதுண்டு. அன்பிருந்தும் பணம் இருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்களும் உண்டு. சந்ததி இருக்கும் குடும்பங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவது உண்டு. அமெரிக்காவில் பகல் என்றால் இந்தியாவில் இருட்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எவருக்குமே இல்லை. ஆக அடுத்தவன் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் பிரமை வேண்டாம். கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது. மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்க கூடாது. கணவர் இதையும் அடித்து சொல்லக்கூடாது. மனைவி இதையும் இடித்து பேசக்கூடாது. வாங்கின காய்கறி மகா மட்டம் என்று மனைவி சொன்னால், எந்த நாய் சொன்னது என்று கணவன் பதில் சொன்னால்தான் பிரச்சனை. தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி பார்த்து வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டால் முடிந்தது. நீ செய்த சாப்பாடு சகிக்கலை என்று கணவன் சொன்னால், எனக்கு தெரிந்த லட்சணம் இவ்வளவுதான், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க என்று மனைவி பதில் சொன்னால்தான் பூகம்பம் ஆரம்பம். இன்னைக்கு உடம்பு முடியல, நாளைக்கு நன்றாக சமைக்கிறேன் என்று சொன்னால் அன்பு வெள்ளம்தான். மனைவி புது புடவை உடுத்தால் இந்த புடவை நன்றாக இருக்கு, அழகாக இருக்கே என்று சொல்லணும். கணவன் வெளியிலிருந்து வரும்பொழுது ஏன் இப்படி வியர்க்கிறது, என்னாச்சு என்று கேட்கணும். மனைவியை கணவன் அம்மா என்று அழைக்கணும். கணவனை மனைவி அப்பா என்று அழைக்கணும். தன் தாயை மனைவி நன்றாக நடத்தினால் கணவனுக்கு நிம்மதி. தன் தாய் வீட்டை கணவன் பெருமையாக கூறினால் மனைவிக்கு நிம்மதி. பகலில் நடக்கும் எந்த வாக்குவாதமும் அன்று இரவுக்குள் சேர்ந்து விட வேண்டும். முக்கியமாக கணவனும் மனைவியும் சிந்திக்க வேண்டிய விஷயம் வார்த்தைகளில் ஜாக்கிரதை. வெள்ளை கொட்டினால் பொறுக்கி விடலாம், சொல்லை கொட்டினால் பொறுக்க முடியாது. உள்ளால குத்தின காயம் ஆறிவிடும், சொல்லால குத்தின காயம் ஆறாது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் உலகையே தனக்குள் அடக்கிக் கொள்ள முடியும். இரண்டு கைகள் தட்டினால்தான் ஓசை என்பார்கள். ஒருவர் கோபம் கொள்ளும் பொழுது இன்னொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். பெண்டாட்டி தானே சொல்லிவிட்டு போறாள் என்றும், கணவன் தானே பேசட்டும் என்றும் மனைவி விட்டு கொடுக்க வேண்டும்.
அந்த பதவியை தந்த திருமதி லலிதா மகாதேவா அவர்களுக்கு சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சங்கநாதத்திற்காக விருதா ஜெகதாஸ் தந்த 11 கேளுங்கள்.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். ஈழமணி திருநாட்டின் தியாக தாயவள் எம் பூபதி பாட்டியின் நினைவலைகள். ஈழமணி திருநாட்டின் தியாக தாயவள் எம் பூபதி பாட்டியின் நினைவலைகள். மீன் பாடும் தேன் நாடாம் மட்டு நகரில் அவதரித்து மாமாங்க பிள்ளையார் மரநிழலில் ஆரம்பித்த நூன்விது. மீன் பாடும் தேன் நாடாம் மட்டு நகரில் அவதரித்து மாமாங்க பிள்ளையார் மரநிழலில் ஆரம்பித்த நூன்விது. அமைதி காக்க வந்தபடி அரக்கத்தனம் கொண்டு அட்டூழியம் கூடிய வேளை. அமைதி காக்க வந்தபடி அரக்கத்தனம் கொண்டு அட்டூழியம் கூடிய வேளை. ஆத்திரம் வேட்கை கொண்டு ஆகாரம் விடுத்து அகிம்சை வழியிலே. ஆத்திரம் வேட்கை கொண்டு ஆகாரம் விடுத்து அகிம்சை வழியிலே. அல்லலுறும் மக்களுக்காய் அணுவணுவாய் தன்னுயிரை அர்ப்பணித்த தியாகத்தாய் அன்னை பூபதி தாய். அல்லலுறும் மக்களுக்காய் அணுவணுவாய் தன்னுயிரை அர்ப்பணித்த தியாகத்தாய் அன்னை பூபதி தாய். சாதாரண குடும்ப பெண் இவர் சாகும்பரை நோன்பிருந்து ஈழ சரித்திரத்தில் இடம் பிடித்து. சாதாரண குடும்ப பெண் இவர் சாகும்பரை நோன்பிருந்து ஈழ சரித்திரத்தில் இடம் பிடித்து. சாதனை பெண்ணாகி தமிழ் சந்ததியினர் போற்றிட சாகாவிரம் பெற்ற பாட்டியானார். சாதனை பெண்ணாகி தமிழ் சந்ததியினர் போற்றிட சாகாவிரம் பெற்ற பாட்டியானார். சந்தனக்கட்டை சரிந்து வீழ்ந்தது சாம்புராணியின் சரித்திரம் சொல்லுது. சந்தனக்கட்டை சரிந்து வீழ்ந்தது சாம்புராணியின் சரித்திரம் சொல்லுது. இமயம் முன்னை நிமிந்து பார்க்குது பாரத முன்னிடம் பாடம் படிக்குது. இமயம் முன்னை நிமிந்து பார்க்குது பாரத முன்னிடம் பாடம் படிக்குது. தமிழ் சமூகம் உள்ளவரை உன்னை வாழ்த்தி பாடிக்கொண்டே இருக்கும். தமிழ் சமூகம் உள்ளவரை உன்னை வாழ்த்தி பாடிக்கொண்டே இருக்கும். நன்றி.
மோகத்தால் உருவான மகாபாரதம் அருமையானதொரு காலை நேரத்தில் பிரம்மனுடைய சபை களை கட்டி இருந்தது. அனைத்து தேவர்களும் அவரவர் ஆசனத்தில் அமர்ந்து கங்கையின் நாட்டியத்தை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அன்று ஏதோ வழக்கத்துக்கு மாறாக கங்கையின் நாட்டியத்தில் ஒரு வேகமும் விறுவிறுப்பும் தெரிந்தது. அதை முழுமையாக அனுபவித்தவன் வர்ணன் மட்டுமே. அவனையும் மீறி ஏதோ ஒரு சக்தி அவள்வாள் இழுத்துச் சென்றது. அதே நிலைமைதான் கங்கைக்கும். அவளும் வர்ணனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே ஆடியதால் தாளம் தவறியது, பாவம் சிதைந்தது. இதை கண்ணுற்ற அவையோர் இன்று கங்கைக்கு என்னவாயிற்று என்ற கேள்விக்குறியோடு உருவத்தை உயர்த்தினர். இந்த நேரத்தில் இறைவன் ஒரு திருவிளையாடலை நடத்த எண்ணினான். வாய்த்தவன் மூலமாக வித்தை ஒன்றை துவக்கி வைத்தான். வாயுவானவன் வாயை திறந்து மெதுவாக ஊதினான். அவ்வளவுதான். கங்கையின் இடையில் இருந்த ஆடை தலைக்கு மேல் போய்விட்டது. அந்த நிலையில் அவளை கண்ட அனைவரும் கைகளால் கண்ணை மூடிக்கொண்டார்கள். வர்ணன் மட்டும் அந்த காட்சியை கண்குளிர கண்டு அனுபவித்து, ஆஹா, அற்புதமான காட்சி என்று வாய்விட்டு கூறி ரசிக்கவும் செய்தான். இதை கண்ணுற்ற பிரமனுக்கு வந்ததே கோபம். ஏ வர்ணா, என்ன காரியம் செய்தாய்? இந்த அவையின் புனிதம் தெரியாமல் சராசரி மானுடனைப் போல் காம சகதியில் மூழ்கி எழுந்து விட்டாய். கற்பகதர் வளர்கின்ற இந்த புனித லோகத்தில் கள்ளிச்செடியாகவே நீ வளர்ந்து விட்டாய். இந்த சபையின் கண்ணியத்தையே பாழ்படுத்தும் அளவுக்கு காமமும் கண்ணை மறைத்து விட்டது. எப்போது நீ உன்னுடைய தகுதியை மறந்து சராசரி மானுடனைப் போல நடந்து கொண்டாயோ அந்த கணமே உனது தேவாம்சம் உன்னை விட்டு அகன்று விட்டான். இப்போது நீ தேவனும் அல்லாமல் மானுடனும் அல்லாமல் நடுநிலையை அடைந்து விட்டாய். ஆகவே நீ பூமியில் மாண்டனாக பிறந்து காமக்கடலில் மூழ்கி காமத்தை திகட்டும் அளவுக்கு அள்ளி பருகி அந்த மயக்கம் உன்னை விட்டு அகன்ற பிறகு மீண்டும் பிரமலோகம் வருவாயாக என்று சபித்து விடுகிறார். சுய உணர்வு பெற்ற வர்ணன் நடந்தவைகளை எண்ணி வருந்துகிறான். தான் செய்த பிழையை மன்னிக்கும்படி மன்றாடுகிறான். மண்ணில் மலைத்துளியாக மட்டும் விழுந்த நான் இன்று மனித பிண்டமாக விழுவதா? தயவு கூர்ந்து என் பிழைகளை பொறுத்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கிறான். பிரமணோ எதையும் ஏற்க தயாரில்லை. வர்ணா, நான் சொன்னால் சொன்னதுதான், கொடுத்த சாபமும் கொடுத்ததுதான். நீ தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என கூறிவிட்டு கங்கையின் பக்கம் திரும்பி, ஏ கங்கை, ஆண்களின் தவறுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பெண்கள்தான் என்ற உலகோரின் கூற்றை நீ மெய்ப்பித்து விட்டாய். நீ மட்டும் வர்ணனுக்கு மோகத்தை மூட்டாமல் இருந்திருந்தால் அவன் ஒருபோதும் இத்தகைய இழிசெயலை செய்திருக்க மாட்டான். ஆகவே உன்னையும் தண்டிக்க வேண்டியது அவசியமாகிறது. நீயும் மண்ணுலகில் பெண்ணாக பிறந்து வர்ணனுக்கு மனைவியாகி திகட்டும் அளவுக்கு இன்பத்தை வாரி வழங்கி அதன் பிறகு அவனை விட்டு நீங்கி மீண்டும் பிரமலோகம் வருவாயாக என்று சபித்தார். இந்த சாபத்தின் விளைவாகத்தான் வர்ணன் சந்தனு மகாராஜாவாக புறப்படுகிறான். கங்கை கங்காதேவியாக ஜன்னம் எடுத்து அவனை மணக்கிறாள். இந்த நிகழ்வே மகாபாரத கதை உருவாக வித்தாக அமைந்தது. அடுத்து வரும் பாடலுடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
எங்கும் கேக்குது ஹலோதான், எல்லோர் காதிலும் போன் தான். Samsung Galaxy, Nokia, Sony, iPhone, iPad, Huawei, Oppo, 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 எத்தனை தப்போ தப்போ புரியலை. எல்லாம் இங்கே போனாச்சு, போனால் வாழ்க்கை போயாச்சு. எங்கும் கேட்குது ஹலோதான், எல்லோர் காதில் போனா. பெரிசுக்கு வாயில் பல்லில்ல, ஆனாலும் கையில் போனுண்டு. சிறுசிக்கு கையில் காசில்ல, ஆனாலும் பையில் போன் உண்டு. கையோடும் காதோடும் போந்தான், கண்ணோடும் வாயோடும் போந்தான், இரவோடும் பகலோடும் போந்தான், மண்ணோடும் விண்ணோடும் போந்தான். எல்லாம் கேக்குது ஹலோதான், எல்லோர் காதிலும் போந்தான். இல்லாம நான் ஒன்று போகுமா? பேஸ்புக் பார்க்காம நல்ல தூக்கம் கிடைக்குமா? டிக்டாக் ட்விட்டர் வராம உலக புகழ் சேருமா? வைபே இன்றி வாழலாம், வைபே இன்றி ஆகுமா? எங்கும் கேட்குது ஹலோதான், எல்லோர் காதிலும் போந்தான்.